අර්ෂද සිල්වා නියෝජ්‍ය ඇමැතිතුමා ඔබතුමාට විනාඩි 4යි.
විනාඩි 4ක් ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා.
ඔබට ප්ලීස් ගරු එඩ්වඩ් ගුණසේකර මහත්මයා මුලසන ගන්න.
ඔව් ඔබතුමාට විනාඩි 4යි.
ඒ මම ඉරාන් ඇමතුමා කියපු කතාවත් එක්ක එකඟ වෙනවා. මේ හොරු කියන ජාතිය පක්ෂ පාට ભેදයකින් ආගම් ભેදයකින් ජාති ભેදයකින් තොරව තමයි ඉන්නේ. නිල් හොරු ඉන්නවා, කහ හොරු ඉන්නවා, රතු හොරු ඉන්නවා, කොළ හොරු ඉන්නවා, මේ නොයෙකුත් ජාති හොරු ඉන්නවා. මේක පිළිකාවක් වගේ පැතිරලා තියෙන අපේ සමාජෙ. ඒක තමයි ඇත්ත කතාව. දැන් මේ පොඩකට කලින් අපි කෝප් එකේ හිටියා. එතකොට එතන වෙච්ච කතාව තමයි ලක්ෂ 6ක් දුන්නා කියලා පර්මිට් එකක් ගන්න. නමුත් ඒ ලක්ෂ 6 මැද තවත් ලක්ෂ 3ක් ඉල්ලුවා කියලා ලක්ෂ 9ක් දීලා තමයි පර්මිට් එක ගත්තේ කියලා. ඒක පර්මිට් එකක් නෙමෙයි. හැම තැනම පගාවට මේ රටේ වැඩ කරන්නේ. කවුද නැහැ කියන්නේ? පොඩි මිනිහගේ ඉඳලා ලොකු මිනිහ වෙනකම් පගා ගන්නවා. මේ කාලයක් තිස්සේ මේක තමයි මේ රටේ උනේ. මේක ඇත්තටම වෙනස් කරන්න ඕන නම් එහෙමනම් මේ එක්කෙනෙක්ගේ මේ මේ පඩිය වැඩි කරලා එක්කෙනෙක්ට මේ තනතුරක් ලබා දීනමදි අපි සියලුම දෙනා එකතු වෙලා වැඩ කරන්න ඕනේ. මේකට අපි ඕනෑ කමින් වැඩ කරන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා මේ විනාඩියේ අවසාන විනාඩිය කියන්න ඕනේ මේක පිළිකාවක්. මේක පක්ෂ ભેදයකින් තොරව අපි මේ පිළිකාව නැති කරන්න වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. ඉතින් අපි සන්තෝෂ වෙනවා මේ දැනට පත් කරලා තියෙන අධ්‍යක්ෂ ජෙනරාල් වරියගේ වැටුප වැඩි කළා. ඇගේ ඒ අවශ්‍ය ඒ පහසුකම් ලබා දීලා. මොකද මට මතකයි මම ගිය වෙලාවෙ එතුමිය එන්න කලින් එතන හිටපු පුද්ගලයා මට කිව්වා කම්පියුටර් නැහැ, වාහන නැහැ, මිනිස්සු නැහැ, අපිට මේ වැඩේ කරගන්න බෑ කියලා. ඉතින් බලන්න එපා හොරා නිල්ද, කොළද, රතුද, කහද කියලා. හොරකම් කරොත් අල්ලලා පක්ෂ ભેදයකින් තොරව දඬුවම් දෙන්න ඕනේ කියන එක මම ඉතාමත්ම වගකීමෙන් මෙතන කියනවා. අපි සියලු දෙනා වග කියන්න ඕනේ මේ ජනතාවට. ජනතාවට අපි දීලා පොරොන්දුවක් ආවේ දූෂණය වංචාව නැති කරනවා කියලා. දූෂණය වංචාව නැති කරන්න අපි මේ පාර්ලිමේන්තුවේ පක්ෂ ભેදයකින් තොරව ඉදිරිපත් විය යුතුයි කියන මතය ප්‍රකාශ කිරීමෙන් මම නැවතුණා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. මිනාල ගරු සතාසිවන් මන්ත්‍රීතුමා.
ඩායරෝ තල්ලු කරන් ගියා නේද?
ගௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை மாற்றியமைப்பதற்கான பிரேரணை, அதோடு சுயாதீன ஆணைக்குழுக்களின் தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு செலுத்தப்படும் பணிக்குடைகள் மற்றும் வேறு கொடுப்பனவுகள் பற்றிய பிரேரணையில் பேச கிடைத்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த லஞ்சம் ஊழல் போன்ற இந்த இன்னொரு விடயங்கள் தலையெடுப்பதற்கு சம்பளம் தொடர்பான விடயம் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த லஞ்சம் அல்லது ஊழல் என்பது ஒரு புற்றுநோய் போன்றது. மனித உடலிலே இந்த புற்றுநோய் மூன்று கட்டங்களை அடைகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதலாவது கட்டம் அல்லது இரண்டாவது கட்டங்களில் அந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டால் மருத்துவத்தினால் ஓரளவு குணமாக்க முடியும். அதை மூன்றாம் கட்டத்தை அடையுமானால் மருத்துவத்தினால் குணமாக்குவது என்பது லேசுப்பட்ட விடயம் அல்ல. அதுபோன்றுதான் ஒரு நாட்டிற்கு லஞ்சம் அல்லது ஊழல் என்கின்ற புற்றுநோய், இந்த புற்றுநோய் முதலாவது கட்டத்திலே அல்ல இரண்டாவது கட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நாட்டை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று இந்த புற்றுநோய் போன்றதான இந்த லஞ்சம் அல்லது ஊழல் ஆரம்பத்திலே இருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று அது பாரிய ஒரு கட்டத்தை அல்லது பாரிய அடைவை அடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த லஞ்சம் ஊழல் என்ற விஷயம் இன்று எனக்கு முன் பேசிய கௌரவ உறுப்பினர்கள் கூறியது போல அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. சாதாரண அரசு அலுவலகங்களிலிருந்து, தனியார் துறைகளிலிருந்து, ஏன் பாடசாலைகளிலிருந்து கூட இந்த லஞ்சம் ஊழல் ஆரம்பிக்கின்றது. தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்க்கின்ற அனுமதியில் கூட லஞ்ச ஊழல் ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு ஆரம்பிக்கின்றதானே இந்த லஞ்ச ஊழல் இன்று அரசாங்க மட்டத்திலே உயர் அதிகாரிகள் தொடக்கம் ஏன் அரசியல்வாதிகள் வரை இந்த லஞ்ச ஊழல் இன்று பரவி நிற்கின்றது. ஆகவே இந்த லஞ்ச ஊழல் என்கின்ற புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சரியான திட்டங்களை வகுத்து அவற்றை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று உலகிலே அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று நாங்கள் பட்டியல்படுத்துகின்ற நாடுகளை எடுத்து பார்த்தோமானால் அந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நிச்சயமாக இன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அரசு துறையில் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான வேதனம் அவர்களுக்கான சம்பளங்கள் சரியான முறையிலே அவர்களுடைய வேலைக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கேற்ப வழங்கப்படுவதனால் அந்த நாடுகளிலே லஞ்சம் ஊழல் என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாடுகள் அபிவிருத்தியை நோக்கி ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று மிகவும் கஷ்டப்பட்டு தங்களை உடல் வருத்தி வேலை செய்கின்றவர்களுக்கான சம்பளம் அல்லது அவர்களுக்கான வேதனை கொடுப்புகளை பார்க்கும் பொழுது மிகவும் அடிமட்டமாக இருக்கின்றது. இன்று பல துறைகளிலே வேலை புரிகின்றவர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைவாக இருப்பதனால் அங்கே லஞ்சம் அல்லது ஊழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. உண்மையிலே இன்று இந்த லஞ்சம் அல்லது ஊழல் என்பதனால் கையூட்டு இதனால் கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் யார்? இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் அதில் கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் குறிப்பாக கிராமத்தைச் சேர்ந்த மக்கள், படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள், அன்றாடம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு கஷ்டப்படுகின்ற மக்கள் தான் இன்று அரசு கூடுதலாக இந்த லஞ்சம் ஊழலால் பாதிக்கப்படுபவர்கள். ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்துக்கு சென்றால் அது அரசு அலுவலகமா இருக்கலாம், தனியார் அலுவலகமா இருக்கலாம், அந்த அலுவலகத்துக்கு சென்றால் மணித்தியால கணக்காக, நாள் கணக்காக, மாத கணக்காக அலைந்தும் தங்களுடைய கடமைகளை அவர்கள் உரிய நேரத்தில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. சில அலுவலகங்களிலே அலுவலகங்கள் வெளியில் நிற்பவர்கள் அல்லது அலுவலகங்களுக்கு உள்ளே வேலை செய்வர்களுக்கு ஏதாவது கையூட்டு அல்லது லஞ்சம் ஏதாவது கொடுத்துத்தான் தங்களுடைய காரியங்களை முடிக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த நாட்டிலே அனைத்து துறைகளிலுமே ஏதோ ஒரு அடிப்படையில் லஞ்சம் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சாதாரணமாக போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த போக்குவரத்து போலீசார் பலர் பாரிய குற்றச்செயல்கள் ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய குற்றச்செயல்களுக்கு இந்த போக்குவரத்து போலீஸ் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற போலீசார் இன்று சட்டவிரோதமான மண் அகழ்வுகள், சட்டவிரோதமான கனியப் பொருள்கள் அகழ்வுகள் இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகளை அவர்கள் செய்யும் பொழுது அங்கே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த கடமையில் ஈடுபட்டிருக்கின்றதானே போலீசாருக்கு அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவார்கள் பெரிய அளவு தொகையில் 50 ரூபாய் 100 ரூபாய் பணத்தை கொடுத்து அவர்கள் மிகப்பெரிய சட்டவிரோத செயல்களை ஈடுபடுகிறார்கள். ஆகவே இந்த லஞ்சம் ஊழல் என்பது இன்று சாதாரண மட்டத்திலிருந்து, சாதாரண ஒரு அரசு அலுவலக மட்டத்திலிருந்து, சாதாரண ஒரு தனியார் துறை மட்டத்திலிருந்து இன்று மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த லஞ்சம் என்கின்ற, இந்த ஊழல் என்கின்ற புற்றுநோய் எங்கு ஆரம்பிக்கின்றதோ அதை அதிலிருந்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம், இந்த நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதை வளர்ந்துவிட்ட பின்பு அதற்கான பரிகாரங்களை தேடி அலைவதை விட அது வளர்வதற்கான சூழல் எங்கே உருவாகிறதோ அந்த சூழலை, அந்த இடத்தை கண்டுபிடித்து அதற்கான வேலையை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்டை லஞ்சம் ஊழலற்ற ஒரு மிகச்சிறந்த மேற்குலக வளர்ச்சியடைந்த மேற்குலக நாடுகளின் தரத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். இன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டு உலகத்திலே இருக்கின்றதானே பணக்காரர்களை நாங்கள் பட்டியல்படுத்தினால் அதிகளவான பணக்காரர்கள் வாழுகின்ற நாடு இந்தியா. ஆனால் இன்று இந்தியா ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அபிவிருத்தி முழுமையான அபிவிருத்தியை பெறாத ஒரு நாடு. ஆனால் இன்று இந்தியாவிலே ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஏன் இன்று உலகத்திலே அதிகளவான பணக்காரர்களை கொண்டிருக்கின்ற இந்தியா ஏன் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றால் அங்கிருக்கின்றதானே, அங்கிருக்கின்ற மிகப்பெரிய வர்த்தகர்கள் அதிகளவான லஞ்சம் ஊழல் எல்லா துறைகளிலும் இன்று அந்த இந்தியாவிலே மலிந்திருக்கின்ற லஞ்சம் ஊழல் கருப்பு பணம் போன்ற மோசடிகள் தான் இன்று அந்த நாட்டை அபிவிருத்தி அடையாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் இந்த தென்னாசியாவில் இருக்கின்ற எமது இலங்கை போன்ற நாடுகளும் இன்று நாங்கள் அபிவிருத்தி என்ற பாதைக்குள் முழுமையாக செல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த லஞ்ச ஊழல். இந்த லஞ்ச ஊழலினால் குறிப்பிட்ட ஒரு சிலரிடமே அதிகளவான பணம் தேங்கியிருக்கின்றது, இந்த கருப்பு பணம் தேங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் இந்த அரசு மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த லஞ்ச ஊழலை விசாரிப்பதற்கான படிப்பாளர் நாயகம் போன்றோருக்கான வேதனை கொடுப்பனவை அதிகரிக்கின்ற இந்த செயற்பாடை நாங்கள் வரவேற்கின்றோம். நிச்சயமாக அவருக்கான சுதந்திரம் அவருடைய செயற்பாட்டை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்குரிய வழிவகைகளை கொடுப்பதுடன் அதில் ஒன்றாக அவருடைய சம்பளத்தை அதிகரித்துக் கொடுப்பதும் வரவேற்கத்தக்க விடயம். எதிர்காலத்தில் இந்த லஞ்ச ஊழலற்ற ஒரு நாட்டை நாம் உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த முதற்கட்ட முயற்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, உண்மையிலே இந்த உயரிய சபையிலே இன்னொரு விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 850 ஊழியர்கள் வேலை புரிகின்றார்கள். அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடு, குறிப்பாக அதிலும் அவருடைய இந்த சம்பள அதிகரிப்பு விஷயம் பற்றி பார்க்கும் பொழுது, அவருடைய சம்பளத்திலே இந்த பாராளுமன்றம் நடைபெறுகின்ற நாட்களிலே 40% அவருடைய சம்பளத்தின் 40% மேலதிய கொடுப்பனவா வழங்கப்பட்டது. பட்ஜெட் காலங்களிலே 50% மேலதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது. ஆகவே அவருடைய சம்பளம் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டாலும் அந்த 40% 50% என்ற கொடுப்பனவு நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்வதோடு, அவர்களுக்கு அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை கொண்டு வந்த 3/2016 சுற்றறிக்கையில் உள்ள 6.1 என்கின்ற அந்த பிரிவை நீக்க வேண்டும் என கூறி அவர்களுடைய கொடுப்பனவிலும் இந்த உயரிய சபை கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் அல் சாஹிர் மார்வலான.
தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான தலைவர்கள், உறுப்பினர்கள், பணிப்பாளர் நாயகம் போன்றோரது சம்பள சம்பந்தமான அனுமதி வழங்குகின்ற இந்த முக்கிய அங்கீகாரம் நடக்கின்ற இந்த அவையிலே, கடந்த 10/9/2011 திகதி ஏறாவூர் போலீஸ் பிரிவில் முகாந்திரம் வீதி ஏறாவூர் 6 எனும் முகவரியில் வசித்து முகவும் ஒழுக்கமுள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 56 வயது தாயும் 32 வயது மகளும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் மிகவும் கொடூரமாக அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். மறுநாள் காலை 11 மணி அளவில் தான் கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் மக்களுக்கு தெரிய வந்தன. அன்றைய தினம் அமைச்சர் வஜிர அபேவர்தன, அமைச்சர் அமீர் அலி, முதலமைச்சர் நசீர் அகமது, மாவட்ட செயலாளர் சார்ல்ஸ் ஆகியோருடன் மாவட்டத்தில் நடைபெற்ற பல தொடர் நிகழ்ச்சிகளில் நான் பங்கு கொண்டிருந்த வேளையில் இச்சோக நிகழ்வை கேள்வியுற்று அதிர்ச்சியுற்றவனாக சம்பவ இடத்திற்கு நேரில் விஜயம் செய்து அடுத்த கட்ட உரிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம். கடந்த 13/9/2016 திகதி சட்ட வைத்திய அதிகாரியும் பிரேத பரிசோதனையின் பின்னர் 10 மணி அளவில் ஏறாவூரின் மசிதுநூர் காட்டுப்பள்ளி வாயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்னர் அங்கு கூடியிருந்த பொது அமைப்புகளால் கொலையாளிகளை கண்டித்தும் போலீசாரின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இக்கொலையை அடுத்து ஏறாவூர் மக்கள் மிகவும் அச்சத்துடனும் அதிர்ச்சியுடனும் காணப்படுகின்றனர். மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குட்பட்டுள்ளது. கொலையாளிகளின் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்திரமும் ஆதங்கமும் மக்கள் மத்தியில் நிறைந்துள்ளது. ஆரம்பத்தில் கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர் ஒருவர் மாத்திரம் சந்தேகத்தின் பேரில் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சுற்றிவர வீதிகளில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கமராக்களின் பதிவுகள் வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேகத்திற்குரியவர் மோட்டார் சைக்கிள் நபர் மக்களால் இனங்காடப்பட்டதும் அவர் 18ஆம் திகதி போலீசாரிடம் சரணடைந்து கொலை தொடர்பான பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மறைத்திருக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் உட்பட களவாடப்பட்ட நகைகள், கொலையாளியின் இரத்தக்கரை படிந்த ஆடைகள் என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. அன்றைய தினம் கொலை சந்தேக நபர்களை கண்டித்தும் கொலையாளிகளுக்கு உயர் தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க கோரியும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று திரண்டு தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஏறாவூர் பள்ளிவாயர்கள், முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் மற்றும் ஊர் பிரமுகர்கள் ஒன்று கூடி மக்களை ஆறுதல் படுத்தி அங்கிருந்து கலைந்து செல்ல வைத்தனர். அதன் பின்னர் கடந்த 20ஆம் திகதி மேலும் 2 முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் கைதின் பின்னர் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்த வேளையில் இக்கொலைச் சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளில் எவ்வித முன்னேற்றங்களோ திருப்பங்களோ இடம்பெறாத நிலையில் தொய்வு நிலை காணப்படுவதை இட்டு போலீசாரின் நடவடிக்கைகளில் மக்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. உயர் போலீஸ் அதிகாரிகள் கொலையாளிகள் தப்பிக்க வைக்க முயற்சிக்கின்றார்களா என்ற வினாக்களை இப்பகுதி மக்கள் என்னிடம் வினவுகின்றனர். முக்கிய கொலை சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிறப்பாக இயங்கும் இலங்கை போலீஸ் திணைக்களத்திற்கு இவ்வாறான ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்று நான் கவலைப்படுகின்றேன். எனவே இந்த சந்தேக நபர்களை முறையாக விசாரணைகளுக்கு உட்படுத்தி கொலையாளிகளை கண்டுபிடிக்க போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களும் போலீஸ் மா அதிபர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். திஸ் ஹீனியஸ் கிரைம் இஸ் பாசிபிளி த மோஸ்ட் புரூட்டல் பிரீச் ஆஃப் லோ டு ஓகே இன் த பெட்டிகலூர் டிஸ்ட்ரிக்ட் சின்ஸ் த எண்ட் ஆஃப் த வோ இன் த இமீடியட் ஆஃப்டர் மாத் ஆஃப் திஸ் ஒக்கரன்ஸ் The community and populace of Veraur, young and old, came together. The usually festive celebration of Eidul Adha were this year a solemn, somber affair. There was an air of agitation amongst women afraid of their safety and well-being while they sleep in their homes at night. Amongst them, the men fear of safeguarding their wives, mothers and daughters. This could have happened to anybody. However, As savage and inhuman as this crime was, I wish to take this opportunity to commend it. The efficiency and high competence displayed by the Sri Lanka police, specifically in upholding the rule of law and investigating this crime with foolproof precision. In a matter of mere days, in the investigation was so thorough and effectively carried out that the alleged suspects, all members of the same community, were taken into custody. With the investigation ongoing, I do not wish to comment further, but express my sincere gratitude on behalf of my people, and also bring to the attention of this House, particularly to Honourable Prime Minister and the Honourable Minister of Law and Order, of the admirable conduct of Sri Lanka Police, especially its leadership in the Batticaloa district and the Eastern Province for their steadfast determination in bringing closure to the families of the affected and sense of peace and security amongst the community. Finally, sir, let me conclude with this. In these difficult times, when the rule of law is challenged, breached or debated, it is important to make note and express gratitude to those who enforce it. Without question, just a mere sense of duty while praying to the Almighty to grant those who have left us through such unthinkable crimes to be granted the highest heaven and for keeping our country, community, families and children safe. Thank you.
Thank you, sir. Very much.